ஆல் நேஷன்ஸ் நற்செய்தி வெளியீட்டாளர்களால் என் ஆன்மா தாகமாக இருக்கிறது. மான் குளிர்ந்த நீரோடைக்காக இயங்குவது போல, கடவுளே நான் உனக்காக இயங்குகிறேன், உயிருள்ள கடவுளாகிய உனக்காக நான் தாகமாக இருக்கிறேன். சங்கீதம் 42:1-2. சங்கீதக்காரனின் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும். கடவுள் நம்மை படைத்தார், ஆவி, ஆன்மா மற்றும் உடல். நம் உடல் எப்படி உணவு மற்றும் பானங்களுக்கு பசியாக இருக்கிறதோ, அதுபோலவே நம் ஆன்மாவும் கடவுளாகிய கடவுளுக்காக தாகமாக இருக்கிறது. நாம் நம் உடலுக்கு உணவளிக்கவில்லை என்றால், அல்லது குடிக்க ஏதாவது கொடுக்கவில்லை என்றால், நாம் இறந்து விடுவோம். அல்லது தவறான உணவு அல்லது பானத்தை கொடுத்தால் நாம் நோய்வாய்ப்படுவோம். நம் ஆன்மாவிற்கும் இது பொருந்தும். ஏனென்றால், மனிதன் ரொட்டியில் மட்டும் வாழ முடியாது, ஆனால் கடவுள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவை. மத்தேயு 4:4. நான் ஜீவ அப்பம் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். என்னிடம் வருபவருக்கு பசி இருக்காது, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் இராது. தேவன் கொடுக்கும் அப்பம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உலகத்திற்கு ஜீவனை கொடுப்பவர். யோவான் 6:33-35. உண்மையாகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நானே ஜீவ அப்பம், நானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்தால் அவன் என்றென்றும் வாழ்வான். யோவான் 6:47-48. சமாரியா நாட்டு பெண்ணிடம் கடவுள் என்ன கொடுக்கிறார் என்பதை மட்டும் அறிந்தால் அவள் அவரிடம் கேட்பாள், மேலும் அவர் அவளுக்கு உயிர் கொடுக்கும் தண்ணீரை கொடுப்பார் என்று இயேசு கூறினார். அவர் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவருக்கு இனி தாகம் எடுக்காது என்றும் கூறினார். அவர் கொடுக்கும் தண்ணீர் அவளுக்குள் ஒரு நீரூற்றாக மாறும். அது அவளுக்கு உயிர் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கும், அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். யோவான் 14:10-14. மனிதனாக மாறி நம்மிடையே வாழ்ந்த இறைவார்த்தையாகிய இயேசுவே திருப்தியளிக்கும் ஒரே உயிருள்ள அப்பமும், நம் ஆன்மாவின் தாகத்தை தணிக்க ஜீவத்தண்ணீரை தருபவர். இவ்வுலகில் வேறெதுவும் நித்திய வாழ்வை தந்து நம்மை திருப்திப்படுத்த முடியாது. பணம், இன்பம், பெண்கள், ஆண்கள், புகழ், கௌரவம், குடி, நடனம், புகையிலை, போதைப் பொருள் அல்லது வேறு எதுவும் நமது அழியாத ஆத்மாவின் தாகத்தை தீர்க்க முடியாது. இயேசு கூறிய ஐசுவரியவானிடம் இவை அனைத்தும் இருந்தன. ஆனால் அவர் இறுதியாக நரகத்திற்கு சென்றபோது நித்திய தாகத்தால் அவதிப்பட்டார். மேலும் லாசரஸ் தனது விரலை தண்ணீரில் நனைத்து எரியும் நாக்கில் வைக்க விரும்பினார், ஏனென்றால் அவர் நெருப்பில் வேதனைப்பட்டார். நித்திய நரகம், ஆனால் லாசரஸ் அவருக்கு உதவ முடியவில்லை. லூக்கா 16:19-31. ஓ என் நண்பரே, இந்த உலகத்தின் வெற்று விஷயங்களில் உங்கள் ஆன்மாவுக்கு உணவளிக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் உங்களை திருப்திப்படுத்துவது போல் நடித்து முன்பை விட அதிக பசியையும் தாகத்தையும் உண்டாக்குகிறார்கள். அது உண்ணுவதை கனவு கண்டு பட்டினி கிடக்கும் மனிதனைப் போலவும், பசியுடன் எழுந்திருப்பதைப் போலவும், அல்லது தாகத்தால் இறக்கும் மனிதனைப் போலவும், தான் குடிப்பதை கனவு கண்டு தொண்டை வறண்டு எழுந்திருப்பதைப் போலவும் இருக்கும். ஏசாயா 29:8. உங்கள் ஆத்துமாவுக்கு ஜீவ அப்பத்தை ஊட்டாமல், அதற்கு ஜீவ தண்ணீரை கொடுக்காவிட்டால் அது இறந்துவிடும். பாவத்தின் இன்பம் ஆன்மாவிற்கு உணவல்ல. கடவுள் நம்மை படைத்து மனிதனை உயிருள்ள ஆன்மாவாக ஆக்கினார். நம் ஆன்மாவின் ஏக்கத்தையும் தாகத்தையும் தீர்த்து வைப்பவர் கடவுள் மட்டுமே. நம் ஆன்மாக்கள் திருப்திக்காக கடவுளிடம், வாழும் கடவுளிடம் அழுகின்றன. நம் ஆன்மா திருப்தி அடைய அனுமதிக்கவில்லை என்றால், நரகத்தின் ஒருபோதும் இறக்காத தீப்பிழம்புகளில் நாம் இறந்து நித்திய தாகத்தையும் பசியையும் அனுபவிப்போம். ஜீவ அப்பத்தால் நம் ஆத்துமாக்களுக்கு உணவளிக்கவும், தாகமுள்ள ஆத்துமாக்களை ஜீவ தண்ணீரால் திருப்திப்படுத்தவும் இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். நீங்கள் இயற்கையான ரொட்டியை சாப்பிட்டு அதை உங்கள் உடலுக்குள் எடுத்துக்கொள்வது போலவே, இயேசுவை உங்கள் இதயத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுக்குள் ஜீவ ஊற்றாக மாற, உங்களை அறிவூட்டவும், பலப்படுத்தவும், வழிநடத்தவும் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பிய பரிசுத்த ஆவியில் குடிக்கவும். நீங்கள் முழு உண்மையிலும் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன். என் மாம்சமே உண்மையான உணவு, என் இரத்தமே உண்மையான பானம். என் மாம்சத்தை புசிக்கிறவன் எவனோ அவன் குடிக்கிறானோ என்று இயேசு கூறினார். என் இரத்தம் என்னில் வாழ்கிறது, நான் அவனில் வாழ்கிறேன். இது பரலோகத்திலிருந்து இறங்கிய அப்பம். இந்த அப்பத்தை உண்பவன் என்றென்றும் வாழ்வான். யோவான் 6:54-58. நம் ஆன்மாவின் பசியை முழுவதுமாக பூர்த்தி செய்யும் கடவுளின் பரிசாகிய இயேசுவை இப்போது ஏற்றுக்கொள். சொர்க்கத்திற்கு முதல் படி. பரலோகத்திற்கு செல்லும் ஒரு உறுதியான பாதையை கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார். கடவுள் நமக்கு அளித்த பாதையில் நாம் செல்ல வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்லும் இனி பல படிகளை கொண்டது. கடவுளுக்கான முதல் படி பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். ஜான் பாப்டிஸ்ட் போதித்து கூறினார், உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மத்தேயு 3:1-2. அப்போஸ்தலர்கள் மக்களை மனந்திரும்பச் சொன்னார்கள். பேதுரு சொன்னார், உங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை விட்டு விலகி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்போஸ்தலர் 2:38. அப்படியானால் உங்கள் இதயத்தில் உள்ள இந்த தீமையை பற்றி மனந்திரும்புங்கள், அவர் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். மக்கள் அவரை அறியாத காலங்களை கடவுள் கவனிக்கவில்லை, ஆனால் இப்போது அவர் எல்லா இடங்களிலும் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகும்படி கட்டளையிடுகிறார். செயல்கள் 3:19, 8:22 மற்றும் 17:30. பின்வாங்கிய தேவாலயங்களை நோக்கி, தேவாலயத்தின் தலைவர் இயேசு, நீங்கள் எவ்வளவு தூரம் வீழ்ந்தீர்கள் என்று சிந்தியுங்கள். இப்போது உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நான் விரைவில் உங்களிடம் வந்து வெளிப்படும் வாளால் உங்களுக்கு எதிராக போராடுவேன். என் வாயால் நான் நேசிக்கிறவர்களை நான் கண்டிக்கிறேன், அதனால் மனந்திரும்புங்கள். வெளிப்படுத்துதல் 2:5-16. மனந்திரும்புதல் என்பது உங்கள் பழைய வாழ்க்கையை திருப்பி இயேசுவை பின்பற்றுவதற்கும் கடவுளின் சித்தத்தை செய்வதற்கும் திரும்புவதாகும். செயல்கள் 11:21-14:15. மனந்திரும்புதல் அனைத்து பாவிகளையும் அவிசுவாசிகளையும், அதே போல் பெயரில் மட்டுமே கிறிஸ்தவர்களாகவும் பாவத்தில் வாழ்ந்து ஆன்மீக ரீதியில் இறந்த அனைவரையும் பட்டியது. அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக வருந்தட்டும். மனந்திரும்புதல் ஒரு நபரை பாவத்திலிருந்து திரும்பவும், சிலைகள், மாந்திரீகம், குடிப்பழக்கம், பாலியல் ஒழுக்கக்கேடு, திருடுதல் மற்றும் பொய்கள் மற்றும் தீய பழக்க வழக்கங்களை கைவிடவும் செய்கிறது. நீ செய்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் விலகு, உன் பாவம் உன்னை அழித்து விடாதே. எசேக்கியேல் 18:30-32. மனந்திரும்புதல் என்பது முழு இரட்சிப்புக்கான நுழைவாயில். மத்தேயு 3:2 மற்றும் அப்போஸ்தலர் 2:37-38. நாம் செய்த பாவங்களுக்காக வருந்துவது உண்மையான துக்கம். மத்தேயு 26:75 மற்றும் 2 கொரிந்தியர் 7:10. மனந்திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து திரும்புவதாகும். லூக்கா 15:18. மனந்திரும்புதல் என்பது உங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்வது மற்றும் அதை மறைக்காமல் இருப்பது. 1 யோவான் 1:9 மற்றும் நீதிமொழிகள் 28:13. தவம் என்பது இறைவனிடம் முழுமையாக சரணடைவது. லூக்கா 9:62. தவம் என்பது தான் செய்த தவறை சரி செய்வது. லூக்கா 19:8. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்தி மனந்திரும்ப நமக்கு உதவுகிறார். யோவான் 16:8. வருந்திய சிலர். தாவீது ராஜா மனந்திரும்பி மன்னிப்பு பெற்றார். சங்கீதம் 51:1-12. தானியேல் தன் ஜனங்களுக்காக மனந்திரும்பினார், கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். டேனியல் 9:3-19. நினிவேயின் அரசரும் மக்களும் மனந்திரும்பினார்கள், முழு நகரமும் காப்பாற்றப்பட்டது. யோனா 3:5-10. இழந்த மகன் வருந்தினான், அவனது தந்தையால் வரவேற்கப்பட்டார். லூக்கா 15:21. அப்போஸ்தலன் பீட்டர் மனந்திரும்பி மன்னிக்கப்பட்டார். மத்தேயு 26:75. சவுல் மனந்திரும்பி பவுல் வலிமை மிக்க அப்போஸ்தலன் ஆனார். அப்போஸ்தலர் 9:1-22. தவறான தவம். சிலர் மனந்திரும்புகிறார்கள், ஆனால் அவர்களின் மனந்திரும்புதல் உண்மையானது அல்ல. ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினார், ஏவாள் தங்கள் பாவங்களுக்கு பாம்பை குற்றம் சாட்டினார். ராஜா பார்வோன் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பிக்க மனந்திரும்பினான், ஆனால் அவனது மனந்திரும்புதல் உண்மையானது அல்ல. யாத்திராகமம் 9:27-16. பிலேயாம் நபி மனம் வருந்தினார், ஆனால் தவறான வழியில் தொடர்ந்தார். எண்கள் 22:34. சவுல் ராஜா மனந்திரும்பினார், ஆனால் அதே நேரத்தில் கௌரவிக்கப்பட விரும்பினார் மற்றும் அவரது பாவத்திற்காக உண்மையான வருத்தம் காட்டவில்லை. 1 சாமுவேல் 15:30. யூதாஸ் இஸ்காரியோட் பொய்யான வழியில் மனந்திரும்பி தான் காட்டிக் கொடுத்த இயேசுவிடம் செல்வதற்கு பதிலாக பாசாங்குத்தனமான பாதிரியார்களிடம் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டார். மத்தேயு 27:3-4. நாம் யாருக்கு எதிராக பாவம் செய்தோமோ அவரிடம் மனந்திரும்பி நமது பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இழந்த மகன் உண்மையான மனந்திரும்புதலை காட்டினான். அவன் எழுந்து பன்றிகளையும் தன் எஜமானையும் விட்டுவிட்டு நேராக தன் தந்தையிடம் சென்று, அப்பா, நான் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன், இனி உம் மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதியற்றவன் என்றான். லூக்கா 15:11-24. அவர் தன்னை தவிர வேறு யாரையும் குற்றம் சாட்டவில்லை, ஆனால் தனது தந்தையின் நன்மையிலும் அன்பிலும் நம்பிக்கை கொண்டிருந்தார். உண்மையான தவம். உண்மையான மனந்திரும்புதல் அதன் பலன் மற்றும் செயல்களால் அறியப்படுகிறது. ஒரு பாவி உண்மையாகவே தன் பாவங்களை விட்டுவிட்டு அவனது பாவ வழிகளில் உண்மையான துக்கத்தை காட்டும்போது விசுவாசத்தின் பலனும் செயல்களும் தங்களை காட்டுகின்றன. திருடன் தான் திருடியதை முடிந்தவரை உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுப்பான். குடிகாரன் பீரையும் பிராந்தியையும் ஒழித்து விடுவான். சிலைகளிலும் மாந்திரீகத்திலும் நம்பிக்கை கொண்டவன் தன் சிலைகளையும் அழகையும் எரித்து விடுவான். துரோக கணவன் அல்லது மனைவி தனது வீட்டில் சரியான உறவுகளை மீட்டெடுப்பார்கள் மற்றும் எல்லா பாவ உறவுகளையும் விட்டு விடுவார்கள். வரி வசூலிக்கும் பிரதானியான சகியை இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு, "கேளுங்கள் ஐயா, என்னுடைய உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். யாரையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்கு அவருக்கு திருப்பிக் கொடுப்பேன்" என்றார். லூக்கா 19:8. நூற்றுக்கணக்கான பாவிகள் கடவுளிடம் மனம் திரும்பிய பிறகு எல்லா வகையான திருடப்பட்ட அல்லது தவறாக பெற்ற பொருட்களை சரியான உரிமையாளரிடம் திருப்பித் தந்ததை பற்றி எழுத்தாளர் அறிந்திருக்கிறார். பணம், உடைகள், தளபாடங்கள், கருவிகள், ஆடுகள், கோழிகள், காளைகள், கத்திகள் கைவிடப்பட்டன. புகையிலை, அட்டைகள், மந்திரங்கள் மற்றும் மருந்துகள், பகடைகள், சூனிய எலும்புகள், ரிவால்வர்கள் போன்றவை அகற்றப்பட்டன. பலர் தாங்கள் தவறு செய்தவர்களிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானம் அடைந்தனர். அவ்வாறு செய்வதன் மூலம் திருடப்பட்ட பொருட்களின் உரிமையாளர்களில் பலர் மனந்திரும்புதலையும் இரட்சிப்பையும் கண்டனர். தாமதிக்காதே, இப்போதே மண்டியிட்டு மனந்திரும்பி கடவுளிடம் உன் இதயத்தை ஊற்று. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அமைதியையும் நித்திய ஜீவனையும் தருவார். போலித்தனம், பாசாங்குத்தனம் என்பது ஒரு தவறான மதம். நமது மதத்தின் வெளிப்புற வடிவத்தை பற்றி கொள்கிறது, ஆனால் அதன் உண்மையான சக்தியை நிராகரிக்கிறது. ஒரு நயவஞ்சகன், தான் இல்லாதது போல் பாசாங்கு செய்பவன், பொய்யான முன்னணியில் இருப்பவன். 2 தீமோத்தேயு 3:5 மற்றும் மத்தேயு 23:13-14. அவர் ஒரு புனித நபராக நடிக்கிறார், ஆனால் இரகசிய பாவத்தில் வாழ்கிறார். மனிதர்கள் காணப்படவும் மனிதரின் பாராட்டை பெறவும் அவர் நல்ல செயல்களை செய்கிறார். அவர் தனது பல பாவங்களை மறைக்க மதத்தின் மேலங்கியை அணிகிறார். இயேசு நயவஞ்சகர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பிட்டார். அவை சுத்தமாகவும் வெள்ளையாகவும் உள்ளன, ஆனால் உள்ளே அழுகியவை. ஒரு நயவஞ்சகன் அகத்தூய்மையைக் காட்டிலும் தூய்மையின் வெளிப்புற தோற்றத்தை பற்றி அதிகம் கவலைப்படுகிறான். ஒரு நயவஞ்சகன் துன்பம், நோய் மற்றும் ஆபத்து காலங்களில் மட்டுமே கடவுளிடம் ஜெபிக்கிறான். ஆனால் கடவுள் அவனுடைய கஷ்டத்தில் அவருக்கு உதவிய போது அவனுக்கு கடவுள் மீது அன்பு இல்லை. கடவுளுடன் ஜெபத்தில் நேரத்தை செலவிடுவதில்லை. எகிப்தில் வாதைகள் வந்தபோது தன் பாவத்தையும் தன் தேசத்தின் பாவத்தையும் ஒப்புக்கொண்டு மோசேயை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட பார்வோனைப் போலவே அவன் இருக்கிறான். ஆனால் வாதைகள் முடிந்தவுடன் அவரும் அவருடைய மக்களும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினர். யாத்திராகமம் 9:27-34 மற்றும் 10:16-20. நயவஞ்சகன் சிறிய தவறுகளுக்காக மற்றவர்களை கடுமையாக விமர்சிக்கிறான். அதே நேரத்தில் அவனே மிக பெரிய தவறுகளுக்கு குற்றவாளி. அவர் தனது சகோதரரின் கண்ணில் உள்ள புள்ளியை விரைவாக கண்டறிகிறார் அல்லது பார்க்கிறார், ஆனால் அவரது கண்ணில் பலகையை பார்க்க முடியாது. மத்தேயு 7:5. அவர் வெளிப்புற தேவாலய விழாக்கள் மற்றும் மரபுகளை கடைபிடிப்பதில் மிகவும் பிடிக்கும், ஆனால் கடவுளின் ஆன்மீக வழிபாட்டை விரும்பவில்லை. மத்தேயு 15:2-7 நயவஞ்சகர் பொது இடங்களில் நீண்ட பிரார்த்தனைகளை செய்ய விரும்புகிறார், ஆனால் வீட்டில் கடவுளுடன் எந்த தொடர்பும் இல்லை. பாசாங்குத்தனத்தின் பாவத்தை குணப்படுத்துவது மிகவும் கடினம், ஏனென்றால் அது பல்வேறு மத நடவடிக்கைகளின் கீழ் மிகவும் புத்திசாலித்தனமாக மறைக்கிறது. இது வெளியாட்கள் மற்றும் புறஜாதியினர் கிறிஸ்தவ மதத்தை வெறுக்க காரணமாகிறது. கடவுள் பாசாங்குத்தனத்தை முழு இருதயத்தோடும் வெறுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார், "கடவுளின் தீர்ப்பு என்றென்றும் எரியும் நெருப்பைப் போன்றது. நம்மில் யாராவது நெருப்பில் இருந்து தப்பிக்க முடியுமா? நீங்கள் சரியாகச் சொன்னால் மற்றும் செய்தால் பிழைக்கலாம். ஏழைகளை ஏமாற்ற உங்கள் சக்தியை பயன்படுத்தாதீர்கள். மேலும் லஞ்சம் வாங்காதீர்கள். கொலை செய்ய அல்லது வேறு தீய செயல்களை செய்ய திட்டமிடுபவர்களுடன் சேராதீர்கள்." ஏசாயா 33:14-15. கிறிஸ்துவின் நாள் அதை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு நபரின் வேலையின் தரம் காணப்படும். அந்த நாளில் நெருப்பு ஒவ்வொருவரின் வேலையை வெளிப்படுத்தும். நெருப்பு அதை சோதித்து அதன் உண்மையான தரத்தை காண்பிக்கும். 1 கொரிந்தியர் 3:13. இயேசு சொன்னார், "பரிசேயர்களின் புளிப்புக்கு எதிராக எச்சரிக்கையாக இருங்கள்," அதாவது அவர்களின் பாசாங்குத்தனம். மறைக்கப்பட்டவை அனைத்தும் வெளிப்படும், மேலும் ஒவ்வொரு இரகசியமும் வெளிப்படும். லூக்கா 12:1-2. மத்தேயு 23 முழுவதும் பாசாங்குத்தனத்தின் பாவத்தை பற்றி எச்சரிக்கை எழுதப்பட்டது. வேதபாரகர் மற்றும் பரிசேயர்களின் பாசாங்குத்தனத்தால் இயேசு அவர்களை திட்டி எச்சரித்தார். அவர் அவர்களை பாம்புகள் என்றும் பாம்புகளின் மகன்கள் என்றும் அழைத்து, "நியாய போதகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு எவ்வளவு கொடுமை! மாய்மாலக்காரர்களே, நீங்கள் உங்கள் கோப்பையையும் தட்டையும் வெளியே சுத்தம் செய்கிறீர்கள். சுயநலம் குருட்டு பரிசேயரே, முதலில் கோப்பைக்குள் இருப்பதை சுத்தம் செய்யுங்கள், பிறகு வெளியையும் சுத்தமாக்கிவிடும். நியாய போதகர்களே, பரிசேயர்களே, கப்படமே, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல் இருக்கிறீர்கள். அவை வெளியில் நன்றாக தெரிந்தாலும் உள்ளே எலும்புகளாலும் அழுகிய பிணங்களாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அவ்வாறே வெளியில் நீங்கள் தோன்றுகிறீர்கள். அனைவருக்கும் நல்லது, ஆனால் உங்களுக்குள் பாசாங்குத்தனமும் பாவங்களும் நிறைந்துள்ளன. மத்தேயு 23:25-28. கடைசி நாட்களில் மக்கள் சத்தியத்தை விட்டு விலகி வஞ்சகமான பொய்யர்களால் பரப்பப்படும் பொய் ஆவிகள் மற்றும் பேய்களின் போதனைகளை பின்பற்றுவார்கள். அவர்களின் மனசாட்சிகள் சூடான இரும்பினால் எரிக்கப்பட்டதைப் போல இறந்துவிட்டன. 1 தீமோத்தேயு 4:1-2. அவர்கள் நரக வேதனையிலிருந்து தப்ப மாட்டார்கள். விடுதலை. இந்த பாசாங்குத்தனத்தின் கொடிய விஷத்திலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது? முதல் விஷயம் என்னவென்றால், பாசாங்குத்தனத்தின் ஆவி எங்கே நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அங்கு கடவுளை அவருடைய ஆவி மற்றும் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை குற்றப்படுத்த அனுமதிப்பது. உண்மையான மனந்திரும்புதல் மற்றும் கடவுளுக்கு முன்பாக முழு ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் மனிதனுக்கு முன் தேவையான இடங்களில் இந்த பெரிய மற்றும் ஆழமான வேரூன்றிய பாவத்திலிருந்து விடுதலையின் தொடக்கமாகும். கடவுளின் அனைத்தையும் பார்க்கும் கண் ஒவ்வொரு பாவத்தையும் பார்க்க முடியும் என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும். நாம் மற்றவர்களின் பார்வையில் இருந்து மறைக்கலாம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அவர் இதயத்தின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் அறிந்திருக்கிறார். இரகசியமாக பேசுவதை அவருடைய காது கேட்கும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் பரலோகத்தில் தெரியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளின் கண்ணிலிருந்து நாம் மறைக்க முடியாது. மூடப்பட்டவை அனைத்தும் வெளிப்படும், மேலும் ஒவ்வொரு இரகசியமும் அறியப்படும். 2:12. மாய்மாலக்காரனின் நம்பிக்கை அழிந்து போகும், ஏனென்றால் ஒரு நயவஞ்சகன் அவன் முன் நிற்க மாட்டான். கடவுள் தன் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும்போது நயவஞ்சகனின் நம்பிக்கை என்ன? தனக்கு துன்பம் வரும்போது கடவுள் அவனுடைய கூக்குரலை கேட்பாரா? கடவுளின் தியாகங்கள் ஒரு தாழ்மையான ஆவி. கடவுளே, என் தியாகம் ஒரு தாழ்மையான ஆவி. தாழ்மையான மற்றும் மனந்திரும்பும் இதயத்தை நீங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள். 51:17. எனவே நீங்கள் மனந்திரும்புதல் மற்றும் கடவுளிடம் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் விடுதலையை காணலாம் மற்றும் மனந்திரும்புதல் மற்றும் ஆவியின் பலன்களை காணக்கூடிய உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ பாசாங்கு வாழ்க்கையிலிருந்து திரும்பலாம். வௌவால் ஆகாதே. ஒரு வௌவால் ஒரு பறவை போல் தெரிகிறது, ஆனால் அது ஒரு பறவை அல்ல. இது எலி போல் தெரிகிறது, ஆனால் அது எலி அல்ல. அது பறவையும் அல்ல, சுட்டியும் அல்ல. அது ஒளியை விட இருளை விரும்புகிறது. இது ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயத்திற்கு செல்லும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் பலரின் படம். மீதமுள்ள வாரத்தில் அவர்கள் பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக நடிக்கிறார்கள், அடுத்த நாள் அவர்கள் உலகின் பாவிகளாகவும் அவிசுவாசிகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக தோன்றினாலும் அவர்களின் இதயங்களில் அவர்கள் இன்னும் பழைய புறஜாதி சிலைகளை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் கடவுளான பிசாசுடன் உடன்படுகிறார்கள். எல்லா வகையான பாவங்களையும் செய்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் சேவை செய்ய முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் விளவால் போன்றவர்கள், ஒன்று அல்லது மற்றொன்று அல்ல. அவர்கள் ஒளியை விட இருளை விரும்புகிறார்கள். வௌவால் ஆகாதே. கிறிஸ்தவராக இருங்கள். நீங்கள் ஒன்று அல்லது மற்றவராக இருக்க விரும்புகிறேன். கடவுள் சொன்னார், ஆனால் நீங்கள் வெதுவெதுப்பாகவும் குளிராகவும் இல்லை, ஏனென்றால் நான் உங்களை என் வாயிலிருந்து துப்புகிறேன். வெளிப்படுத்துதல் 3:15-16.